அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் கிழக்கு மாகாண சபையில் ஏற்பட உள்ள ஆட்சி மாற்றத்தில் நிபந்தனையின்றி இணைந்து கொள்ளுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் மீண்டும் அழைப்பு விடுத்திருப்பது குறித்த செய்திகள்.
இந்த அழைப்பை ஏற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் சேர்ந்து அந்த ஆட்சியில் பங்கு கொள்ள வருமாறு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரையும் ஐக்கிய தேசிய கட்சியினரையும் அழைக்க விரும்புகிறோம்.
திருகோணமலை சம்பூர் மக்கள் மீள் குடியேற்றம் தொடர்பாக புதிய ஆளுநர் இன்று மக்களை சந்தித்து உரையாடியிருப்பது குறித்த தகவல்கள்.
அடுத்ததாக முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்திலே அனல் மின் நிலையத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத விதத்தில் எங்களை குடியேற்ற முடியும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்ட திரு ஆளுநர் அவர்கள் அதற்கு புறம்பாக சம்பூர் பிரதேசம் முழுவதும் 2ஆம் 3ஆம் கட்ட நடவடிக்கைகளுக்காக
இலங்கையின் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருகோணமலையில் சென்றிருப்பது குறித்த செய்திகள். நிறைவாக வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தொடரின் இறுதிப்பாகம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் புனிதசீலன் பிரதீபன்.
கிழக்கு யுக்ரைன் பிரச்சினைக்கு ராஜதந்திர முறையில் தீர்வு காணும் முயற்சியாக யுக்ரைன், ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் வரும் புதன்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். பெலாரூஸ் தலைநகர் மின்ஸ்கில் இந்த பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. பல விடயங்களில் எல்லா தரப்பினரும் இணக்கப்பாட்டுக்கு வர முடிந்தால் ரஷ்யாவும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்று அதிபர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களுடன் உடனடியான நிபந்தனையற்ற மோதல் தவிர்ப்பு உடன்படிக்கைக்கு வர இந்த பேச்சுவார்த்தை வழிவகுக்கும் என்று தலைவர்கள் நம்புவதாக யுக்ரைனிய அதிபர் பெட்ரோ பொரோஷென்கோ தெரிவித்திருக்கிறார். புட்டினும் பொரோஷென்கோவும் ஜெர்மானி ஆட்சித் தலைவி அங்கிலா மெர்க்கலுடனும் பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒல்லாந்துடனும் இன்று ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது.
ஜப்பானிய சுயாதீன நிழல்பட கலைஞர் ஒருவர் சிரியாவிற்கு செல்வதை தடுப்பதற்காக ஜப்பானின் வெளியுறவு அமைச்சு அவரது கடவுச்சீட்டை பறிமுதல் செய்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகச் செய்திகள் கூறுகின்றன. ஜப்பானிய பிரஜையொருவருக்கு எதிராக அந்த நாட்டு அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கையை எடுத்துள்ளமை இதுவே முதல் தடவை. ஒருவரின் உயிரை பாதுகாப்பதற்காக அவரது கடவுச்சீட்டை பறிமுதல் செய்வதற்கு அந்த நாட்டு அதிகாரிகளுக்கு அனுமதி உள்ளது. சிரியாவிற்கு செல்லும் திட்டத்தை கைவிடுமாறு யூச்சி சுகிமோட்டோவிடம் பேசி இணங்க செய்ய முடியாமல் போன நிலையிலேயே அதிகாரிகள் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். 2 ஜப்பானிய பிரஜைகள் இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளால் கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
நைஜீரியாவில் அதிபர் தேர்தல் மார்ச் மாத இறுதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றமைக்கு பிரதான எதிர்க்கட்சி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பின்னடைவு இது என்று கூறியிருக்கின்ற ஏபிசி கட்சி அதிபர் குட்லக் ஜொனத்தனின் பிரச்சாரத்துக்கு உதவுவதற்காக நைஜீரிய ராணுவம் தேர்தலை தாமதப்படுத்த வைத்திருப்பதாக கூறியிருக்கிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தேர்தல் நடக்க இருந்தது. போக்கஹோராம் இயக்கத்தின் தாக்குதல்கள் நீதியான தேர்தலுக்கும் வாக்காளர்களின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதாக தேர்தல்கள் ஆணையம் கூறியிருந்தது. போக்கஹோராமின் வன்முறை தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இன்னும் 6 வாரத்தில் அங்கு பாதுகாப்பு முன்னேறும் என்ற வாய்ப்பு இல்லை என்று பிபிசி செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
வங்கதேசத்தில் அரசாங்கத்திற்கு எதிரான வேலைநிறுத்தம் மற்றும் போக்குவரத்தை முடக்கும் போராட்டங்களை முடிவிற்கு கொண்டு வருமாறு கோரி தலைநகர் டாக்காவில் வர்த்தக சமூகத்தினர் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வங்கதேசத்தில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக நடந்து வரும் வன்முறைகள் மற்றும் குழப்பங்கள் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு சுமார் $10 பில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக வர்த்தக தலைவர்கள் கூறுகின்றனர். முன்னைய தேர்தலில் மோசடிகள் நடந்ததாக கூறுகின்ற பிரதான எதிர்க்கட்சித் தலைவி காலிதா ஜியா புதிதாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். நேற்று சனிக்கிழமை அரசியல் வன்முறைகளுடன் தொடர்புடைய 2 குண்டு தாக்குதல் சம்பவங்களில் 9 பேர் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பில் விட்டுக் கொடுப்புடன் நடக்கச் செய்வதற்காக மேற்குலக சக்திகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதைத்தான் ஆணித்தரமாக வரவேற்பதாக அந்நாட்டு அதிபர் தலைவர் அயத்துல்லா அல் கமேனி கூறியிருக்கிறார். ஆனால் ஈரானின் தேசிய நலன்களை பாதுகாக்க முடியாத தீர்வே மேற்குலகத்திடமிருந்து கிடைக்கும் என்றும் நல்ல தீர்வு கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் அயத்துல்லா கூறியிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் ஜோன் கெரியை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் முகமது ஜவாத் ஷரீப் மியூனிக் நகரில் சந்தித்த நிலையிலேயே அயத்துல்லாவின் இந்த கருத்து வந்திருக்கிறது.
ஆப்பிரிக்க கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளின் இறுதி ஆட்டத்தை முன்னிட்டு கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஐவரி கோஸ்ட் மற்றும் கானா அணிகளுக்கு இடையே இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. போட்டியை நடத்தும் எக்வடோரியல் கினி அணிக்கும் கானாவிற்கும் இடையே கடந்த வியாழனன்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியின் போது வன்முறைகள் நடந்து போட்டிக்கு தடங்கள் ஏற்பட்டன.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். கிழக்கு மாகாண சபையின் புதிய ஆட்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஐக்கிய தேசிய கட்சியும் நிபந்தனைகள் எதுவுமின்றி இணைய வேண்டும் என்று முஸ்லீம் காங்கிரஸ் மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் இணைந்து புதிதாக அமைக்கவுள்ள ஆட்சியில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து கொள்ள வேண்டுமென்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. கிழக்கு மாகாண சபையின் புதிய முதலமைச்சராக ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸைச் சேர்ந்த ஹாஃபிஸ் நசீர் அகமட் பதவியேற்றுள்ள நிலையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பிலுள்ள ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பிலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கான இந்த அழைப்பை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் விடுத்துள்ளார்.
மிக மனப்பூர்வமாக திறந்த மனதோடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த அழைப்பை ஏற்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் சேர்ந்து அந்த ஆட்சியில் பங்கு கொள்ள வருமாறு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரையும் ஐக்கிய தேசிய கட்சியினரையும் அழைக்க விரும்புகிறோம்.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் விடுத்த இந்த அழைப்பு தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தொடர்பு கொண்ட போது
உடனடியா நான் சொல்ல முடியாது கருத்து என்றால் நாங்கள் கட்சிக்குரியாத வருமானால் மஹிந்த ராஜபக்சேவுக்காக அவருடைய வெற்றிக்காக உழைத்த உறுப்பினர்களுடன் சேர்ந்து முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கலாம்
என்று வினா எழுப்பிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன்.
ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பகுதியில மஹிந்த ராஜபக்சே மற்ற பகுதியில் மைத்ரிபால சிறிசேன தமிழ் தேசிய கூட்டமைப்பு நெடுக மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசை எதிர்த்து வந்திருக்கின்றது. நாங்கள் மைத்ரிபால சிறிசேனையை ஆதரித்த நாங்கள் அதுல புதிதாக ஒன்றுமில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நெடுக மஹிந்த ராஜபக்சேவை ஆதரித்து வந்தவர்கள். ஆனால் இந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் வெளியேறி மைத்ரிபால சிறிசேனையை ஆதரித்தவர்கள் ஆதரித்து அதன் மூலமாக மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டவர் மக்களால். முஸ்லீம் காங்கிரஸ் தொடர்படி யூபிஎஃப்ஏ மஹிந்த ராஜபக்சே கோஷ்டியுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பது அது ஒரு நூதனமானபடியும் நாகரீகம் மற்றபடியும் அவனுடைய நான் அவியல் தங்களுடைய சொல்லியிருக்கலாம். இதை நாங்களும் அவர்களுக்கு விண்ணப்பிட்டு நாங்கள் தானே 2012 ஆண்டு ஆட்சி அமைக்க வரும்படியாக அதன்படியால் இதை பற்றி எமது கட்சி கூடி கதைக்கப்படும். அதுவரையில் நாங்கள் முடிவெடுக்கிறோம். நான் முடிவு சொல்வது தப்பா இருக்கும். நன்றி
என்றும் குறிப்பிட்டார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன். இதேவேளை இன்று மாலை கிழக்கு மாகாண சபையின் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமைக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தலைமையின் அனுமதியுடனே இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. சந்திப்பு இருதரப்பினராலும் உறுதிப்படுத்தப்பட்டாலும் பேசப்பட்ட விடயங்கள் பற்றி வெளியிட இருதரப்பும் மறுத்துவிட்டன.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். திருகோணமலை சம்பூர் மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பாக புதிதாக பதவியேற்றிருக்கும் ஆளுநர் இன்று மக்களை நேரடியாக சந்தித்து உரையாடியிருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மீண்டும் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண புதிய ஆளுநராக பதவியேற்றுள்ள ஆஸ்டின் பெர்னாண்டோ இன்று சம்பூர் பிரதேசத்துக்கு விஜயம் செய்தார். சம்பூர் பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பாக நேரடியாக ஆராய்வதற்காகவே இந்த விஜயத்தை மேற்கொண்ட அவர் இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ள மக்களையும் நேரடியாக பார்வையிட்டு மீள்குடியேற்றம் உட்பட அவர்களது பிரச்சினைகள் தொடர்பாகவும் கேட்டறிந்துள்ளார். ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோவுக்கும் சம்பூர் பிரதேச மக்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. ஒன்று, கடற்படை முகாம் அகற்றப்பட வேண்டும் அல்லது
இடமாற்றப்பட வேண்டும் அல்லது மிகவும் சுருக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்ற நாங்கள் மூன்று கோரிக்கைகளை அவருக்கு வைத்திருந்தோம். இரண்டாவது, முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்துக்குள்ள காணிகளை எவ்வாறு மீட்டெடுத்து மக்களை குடியேற்றுவது என்பது, அதில் உள்ள சிக்கல்களை அவர் தெளிவுபடுத்தினார். கடற்படை முகாமை அகற்றுவது தொடர்பாக தான் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும், தன்னால் சில விளக்கங்களை அரசுக்கு வழங்க முடியும் என்றும் அவர் கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் ஜனாதிபதியும் பாதுகாப்பு செயலாளரும் கடற்படை தளபதியும் தான் இந்த விடயங்களை கையாள வேண்டும். அடுத்ததாக, முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்திலே அனல் மின் நிலையத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத விதத்தில் எங்களை குடியேற்ற முடியும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டதில் ஆளுநர் அவர்கள், அதற்கு புறம்பாக சம்பூர் பிரதேசம் முழுவதும் இரண்டாம் மூன்றாம் கட்ட நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாக அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் இருக்கின்றது, எனவே அதற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். அப்பொழுது நாங்கள் மிக தெளிவாக கூறியிருந்தோம், நாங்கள் குடியேறும் பொழுது எமது வாழ்வாதாரத்துக்கு தேவையான வயல்நிலங்களும் தேவையாக இருக்கின்றபடியால் இந்த முதலீட்டு ஊக்குவிப்புக்கான வேலை திட்டங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவற்றை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்து தெரிவித்தோம். அவர் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி என்ற அடிப்படையில் அதனுடைய முக்கியத்துவம் அவசியம் பற்றி நீண்ட விளக்கத்தை தந்தார். இருந்தாலும் கூட இறுதி முடிவை எடுக்க வேண்டிய பொறுப்பு மக்களாகிய நீங்களும் அரசாங்கமும் இணைந்து எடுக்க வேண்டும். எனவே உங்கள் சார்பில் உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் துயரங்களையும் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை தான் ஜனாதிபதியை சந்திக்க இருப்பதாகவும், அந்த நேரத்தில் அபிவிருத்தி தொடர்பான இந்த மக்களுடைய நிலப்பாடு இவ்வாறு அமைந்திருக்கின்றது, எனவே இது சம்பந்தமாக அரசாங்கம் மக்களுடைய குடியேற்றம் சம்பந்தமாக கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தனது கருத்துக்களை அவர் அரசாங்கத்துக்கு தெரிவிப்பேன் என்று உறுதிபட நம்பிக்கையிடம் இருங்கள் என்ற அடிப்படையில் அவர் கூறியிருக்கின்றார்
என்று தெரிவித்த கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன், சம்பூர் பிரதேச மக்கள் தங்கள் பிரதேச அபிவிருத்தியை விட மீள்குடியேற்றத்தின் அவசியத்தை ஆளுநரிடம் தொடர்ந்தும் வலியுறுத்தியதாகவும் கூறுகின்றார்.
எனவே மீள்குடியேற்றம் தான் இன்றைய தேவை என்பதும், அபிவிருத்தி என்பது வந்து இந்த மக்களுடைய நிலம் சார்ந்த அவர்களுடைய தொழில் சார்ந்த அபிவிருத்தியாக இருக்க வேண்டும் என்பது அங்கே வலியுறுத்தப்பட்டது. இவருடைய கருத்துக்கள் மக்கள் குடியேற்றப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தும் பொழுது அதற்கான தடைகளை அகற்ற வேண்டும் என்ற ஒரு தேவை வருகின்றது. அந்த விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் புதிதாக அமைந்திருக்கின்ற அரசாங்கத்திற்கும் இடையில் இந்த இவருடைய கருத்துக்கு ஆத்திரமான பங்களிப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். மக்களுக்கு அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்று கேட்டால், கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக தங்களை ஒரு ஆளுநர் சந்திப்பது இதுவே முதல் தடவை என்பதால் இவர் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தமது விடயங்களை கையாள்வார் என்ற நம்பிக்கை, அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டது என்று கூற முடியாது, ஓரளவு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த விடயங்களை தங்களுக்கு சாதகமாக கையாளும்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கை இராணுவத்தினர் வெளிநாடுகளில் பயிற்சி பெறுவதில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப் போவதாக இலங்கையின் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருகோணமலையில் இன்று தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் செய்தியாளர் சாந்தி செல்லதுரை.
வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது விஜயம் மேற்கொண்டு வரும் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன இன்று கிழக்கு மாகாணத்திற்கு வருகை தந்தார். கிழக்கு மாகாண பாதுகாப்பு நிலவரம் தொடர்பாக ஆராய்வதற்கு வருகை தந்த அவர் திருகோணமலையில் அமைந்துள்ள 22வது இராணுவ படைப்பிரிவு தலைமையகத்திற்கும் விஜயம் செய்தார். அங்கு கூடியிருந்த முப்படையினர் மத்தியில் உரையாற்றிய அவர், பாதுகாப்பு படையினரின் கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவர்களை ஈடுபடுத்த போவதில்லை என்று தெரிவித்தார்.
ஆராக்ஷக ஹமுதாவன் பல பட்டபிரிஸ் பிரமாணி அடுக்கிறான். பட்டஹிர ரட்டவால் சமக கொடநகின நவ தானாதிபதி சம்பத்தாவன் ஹேத்துவன்.
உள்நாட்டில் படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு நாம் தயாரில்லை. மேற்குலக நாடுகளுடன் கட்டியெழுப்பப்படும் புதிய இராஜதந்திர தொடர்புகள் காரணமாக எதிர்காலத்தில் எமது நாட்டு பாதுகாப்பு படையினருக்கும் ஐக்கிய நாடுகளின் அமைதி படையுடன் இணைய கூடுதலான வாய்ப்புகள் கிடைக்கும் என நான் நம்புகிறேன். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நான் எதிர்பார்க்கிறேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகிறேன். தற்போது ஸ்தம்பிதமடைந்துள்ள வெளிநாட்டு இராணுவ பயிற்சியை மீண்டும் இலங்கை இராணுவத்திற்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்
கூறினார்.
சில நாடுகளில் எமது பாதுகாப்பு படையினருக்கு பயிற்சிக்காக வழங்கப்படவிருந்த வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. அதனை நீக்க நாங்கள் எங்கள் முழு சக்தியையும் பிரயோகிப்போம் என்பதை இங்கு கூற விரும்புகின்றேன் என்றும் குறிப்பிட்டார் பாதுகாப்புத்துறை இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன. இதேவேளை சம்பூர் மக்களின் மீள்குடியேற்ற பிரச்சினை தொடர்பாக அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது கருத்து கூறுவதை அவர் தவித்துக் கொண்டார்.
செய்தியாளர் சாந்தி செல்லதுரையின் இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. ஹாங்காங்கின் நிர்வாக தலைவரின் படத்தை டாய்லெட் பேப்பரில் அச்சடித்து அங்கிருக்கும் ஜனநாயக கட்சி செயற்பாட்டாளர்கள் நூதனமான முறையில் முன்னெடுக்க முயன்ற போராட்டத்தை சீன அதிகாரிகள் தடுத்து முறியடித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த பிபிசியின் தகவல்களை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஹாங்காங்கின் தலைமை நிறைவேற்று நிர்வாக அதிகாரி சிவை லெங்கின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட டாய்லெட் ரோல், அதாவது கழிப்பறையில் பயன்படுத்தப்படுகின்ற டிஷ்யூ சுருள்களையும் கை முகம் துடைக்க பயன்படுகின்ற டிஷ்யூ சுருள் பேக்கெட்டுகளையும் சீன அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றனர். இவ்வாறு 7600 டாய்லெட் ரோல்களும் 20,000 டிஷ்யூ சுருள் பேக்கெட்டுகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்த பொருட்களை அடுத்த வாரம் நடக்க இருந்த பொருட்காட்சி சந்தையில் விற்பதற்கு ஹாங்காங்கின் ஜனநாயக கட்சி திட்டமிட்டிருந்த நிலையிலேயே அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்திருக்கின்றனர். அதிகாரிகளின் இந்த நடவடிக்கை கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை மீறும் செயல் என்று ஹாங்காங் ஜனநாயக கட்சி வாதிடுகின்றது. இந்த டிஷ்யூ ரோல்கள் பெருநில சீன பிராந்தியத்தில் இருக்கின்ற தொழிற்சாலை ஒன்றிலிருந்தே கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஹாங்காங் மக்கள் மத்தியில் செல்வாக்கையை இழந்து வருகின்ற சிவை லெங்கை கேலி செய்யும் விதத்திலான பல்வேறு பொருட்கள் அண்மைய காலங்களில் விற்பனையாகியுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட டிஷ்யூ ரோல்களில் சீன அரசுக்கு விசுவாசமான தலைமை நிர்வாகிகாரி சிவை லெங்கின் பல்வேறு முகபாவங்களையும் காட்டுகின்ற விதமான உருவப்படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அவரது நெற்றியில் பொய் கூறுகிறார் என்பது போன்ற வார்த்தைகளும் பல டிஷ்யூ சுருள்களில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. சில படங்களில் நீண்ட வேட்டை பற்களுடன் லெங்கின் படத்தை பொறித்திருக்கிறார்கள். அவரை ஒரு ஓனா என்று எதிரணியினர் வர்ணித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு சீன புத்தாண்டையொட்டி ஹாங்காங்கில் நடந்த பொருட்காட்சி சந்தையில் இந்த டாய்லெட் ரோல்கள் விற்று தீர்ந்து போனதாக கூறுகின்ற ஜனநாயக கட்சியினர் இந்த ஆண்டும் நிதி சேகரிப்புக்காக இந்த பொருட்களை விற்க திட்டமிட்டிருந்ததாகவும் கூறுகின்றனர். சுமார் $13,000 பெறுமதியான பொருட்கள் காரணம் எதுவும் கூறப்படாமல் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக ஜனநாயக கட்சியின் துணைத் தலைவர் லோ கின் ஹே கூறினார். இது தொடர்பில் சீன அரசிடமிருந்து உடனடியான பதில்கள் எதுவும் வெளியாகியிருக்கவில்லை. ஹாங்காங்கில் ஜனநாயக சீர்திருத்தங்களை கோரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடந்த ஆண்டு வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர். 2017 தலைமை நிறைவேற்று நிர்வாக அதிகாரியை மக்கள் நேரடி வாக்களிப்பின் மூலம் தேர்ந்தெடுக்க முடியும் என்று சீனா உறுதியளித்திருக்கிறது. ஆனால் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை பீஜிங்கில் இருக்கின்ற சீன அரசாங்கமே தீர்மானிக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றமையால் ஹாங்காங்கில் இருக்கின்ற ஜனநாயக செயற்பாட்டாளர்கள் பலரும் ஆத்திரமடைந்திருக்கின்றமை கூறப்படத்தக்கது.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இத்துடன் இன்றைய செய்தி என்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு பற்றிய பெட்டகத் தொடரின் 10வது பகுதி. தயாரித்து வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
இந்த சமூகம் இது ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இது பண்ண முடியுமானே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இதை பத்தி யோசிக்க அவங்களுக்கு நேரமும் இல்லை, யோசிக்க அவங்க விரும்பவும் இல்லை. இது எதுவுமே பண்ண முடியாது, இது இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு சமூகம் வந்துருச்சு.
உளவியல் வல்லுநர் நப்பிண்ணையின் இந்த கருத்துதான் இந்த தொடருக்காக நான் செய்த களப்பணியில் எனக்கு நேர்ந்த ஒட்டுமொத்த அனுபவமாக இருந்தது. இன்றைய நிலையில் முதியோர் பராமரிப்பு என்பது தமிழ்நாட்டின் மோசமான சமூக பிரச்சினைகளில் முக்கியமானதாக உருவெடுத்திருக்கிறது என்பது நான் சந்தித்த எல்லோருக்கும் தெரிந்தே இருக்கிறது. அரசு அதிகாரிகள் முதல் தொண்டு நிறுவன பணியாளர்கள் வரை, சக பத்திரிகையாளர்கள் முதல் சாமானிய மனிதர்கள் வரை எல்லோருமே இதை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். இந்த சிக்கல் முதியோர் கொலைகளில் முடிகிறது என்பதும் சிலருக்கு தெரிந்தே இருக்கிறது. ஆனாலும் யாரும் அதை பற்றி பேசவோ பொதுவில் விவாதிக்கவோ தயங்குகிறார்கள். அடிப்படையில் சமூக பொருளாதார பிரச்சனையான இந்த சிக்கலை அரசாங்கம் சட்டத்தின் மூலம் தடுக்க முடியும் என்று முயல்கிறது, ஆனால் அது சாத்தியப்படாது என்கிறார் நப்பிண்ணை.
அரசாங்கம் இன்னைக்கு பெற்றோர்களை பாத்துக்கணும், பெற்றோர்கள் ஒதுக்கப்பட்டவங்களுக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்குறாங்க, அதுக்கு எதிராக ஒரு சட்டம் நியமிச்சிருக்காங்க, ஒரு தாய் வயதான தாய் என் பையனை பாத்துக்கலன்னா நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம், இதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு பார்த்தோம்னா நிறைய முதியோர் இல்லங்கள் தான் கட்டிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச நல்ல முதியோர் இல்லத்தை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இதுதான் நாம எதிர்பார்க்கிற மாற்றமா? என்ன பண்ண முடியுங்கிறது இன்னும் கூட இந்த சமுதாயமும் அரசாங்கமும் ஒரு ஒரு தனி மனிதனும் இது தன்னுடைய கடமையா ஏற்று செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கும். இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். இதை பேசியே ஆக வேண்டும்.
நப்பிண்ணையின் இந்த கருத்தை ஆமோதிக்கிறார் பொருளாதாரத்துறை பேராசிரியரும் தமிழக அரசின் திட்டக்குழுவின் முன்னாள் உறுப்பினருமான ஆர். ஸ்ரீனிவாசன்.
வயது வந்தோர் தொழில் செய்யாமல் ஓய்வெடுக்க வேண்டும், ஆனால் அவர்கள் ஓய்வெடுக்கும் பொழுது அவர்களை பராமரிப்பது சமுதாயத்தின், அந்த குடும்பத்தின், அரசின் பங்கு. அதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் அல்லது மறுக்கிறோம். அரசாங்கமும் ஓரளவுக்கு மறுக்கின்றது. சமுதாயம் அதை பற்றி எந்த விதமான சிந்தனையும் விவாதமும் செயல் திட்டங்களும் இல்லாமல் இருக்கின்றன. அதேபோல் குடும்பங்கள் பிரிந்து கூட்டு குடும்பங்கள் இன்று தனி குடும்பங்களாக மாறும்பொழுது குடும்பங்களும் அவ்வாறான தங்களுடைய கடமைகளை செய்ய தவறிவிடுகின்றன. இவ்வாறு எல்லா நிலைகளிலும் முதியவர்களினுடைய வாழ்க்கையை பேணி காப்பதற்கான எந்தவித செயல்பாடுகளும் இல்லாமல் இருப்பது தான் சோகம்.
இந்த தொடருக்காக சந்தித்தவர்களில் கணிசமானவர்கள் இந்தியாவின் கூட்டு குடும்ப உறவு முறையை மீண்டும் உருவாக்குவதன் மூலம் முதியோர் பராமரிப்பின் சிக்கலுக்கு தீர்வை காண முடியும் என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் அதற்கான சாத்தியம் இல்லை என்று கூறும் சீனிவாசன் அதற்கான காரணங்களையும் பட்டியலிடுகிறார்.
நிச்சயமாக, ஏனென்றால் நான் என்னுடைய வேலை கருதி என்னுடைய தாய் தந்தையினுடன் இருக்க முடியாது. ஆகவே நான் ஒரு நகரத்தில் இருக்கும்போது மிக சிறிய வீட்டில் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என்னுடன் என்னுடைய தாய் தந்தையரையும் வைத்துக் கொள்வது பொருளாதார ரீதியில் மிக கடினமான ஒரு விஷயம். ஆகவேதான் பெரும்பாலான குடும்பங்கள் பிரிந்து போகின்றன. ஆகவே இது வந்து ஒரு பொருளாதார நிகழ்வு, இது ஒரு பொருளாதார கட்டாயம். இதனுடன் சமூகவியலும் சேர்கிறது. ஒரு முதியவரை நான் ஒரு சுமையாக பார்க்கிறேன். எப்படி இந்திய சமுதாயத்தில் பெண்ணை ஒரு சுமையாக பார்க்க ஆரம்பித்தார்களோ அவ்வாறு இன்று முதியவர்களை ஒரு சுமையாக பார்க்கிறார்கள். அது பொருளாதார ரீதியில் சொல்வதானால் அவர்கள் எல்லோரும் என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸில் லயபிலிட்டி. எப்படி ஒரு பெண் என்ற ஒரு லயபிலிட்டி இருந்ததாக இந்திய சமுதாயம் கருதுகிறதோ அதே போல் ஒவ்வொரு முதியவரும் ஒரு குடும்பத்தினுடைய பிஸ்னஸில் லயபிலிட்டி தான்.
சீனிவாசன் சுட்டிக்காட்டும் அப்படியான பாரமாக கருதப்பட்டு முதியோர் இல்லத்தில் விடப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்களில் ஒருவரான மூதாட்டி ஒருவரை கோவையில் சந்தித்தேன். 32 வயதில் 3 பிள்ளைகளோடு கணவனை இழந்தவர் தன்னந்தனியாக விவசாயம் செய்து 3 பேரையும் கோடீஸ்வரர்களாக மாற்றி காட்டினார். இறுதியில் அவருக்கு மிஞ்சியது பலவந்தமான முதியோர் இல்ல வாழ்க்கை.
ரங்கநாயகி, 87.
எத்தனை பசங்க அம்மாவுக்கு?
ஒரே பையன் தந்தது, 2 பொள்ளுங்க. பொண்ணுங்க இருக்கிறாங்க, பையன் செட்டு போனேன்.
எவ்வளோ நிலம் இருக்குது?
நிலம் 14 ஏக்கரா இருந்தது. அது பிள்ளை கல்யாணத்துக்கோசம் விட்டு போட்டேன். 4 ஏக்கரா இருக்கிற தோட்டம்.
ஏன் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க?
சாப்பாட்டுக்கு இல்லாமல்.
உங்கள் நிலம் இருக்குது, தோட்டம் இருக்குது, ஏன் உங்களுக்கு சாப்பாடு?
மகனுக்கு கொடுத்துட்டேன். மகன் பேர்லேருந்து மருமகள் எழுதிட்டேன். மருமகள் தரம் பூட்டிட்டேன். வீட்டுக்குள்ள வர வேண்டாமான்ட்டான்.
இங்கே யார் கொண்டு வந்து விட்டா உங்களே?
பெரிய மக பிள்ள பேர பொண்டா அமெரிக்காவிலேருந்து. அமெரிக்காவிலேருந்து பேரம் வந்துருந்தா போன வருஷம் தீபாவளிக்கு. அது 2 பேரும் சண்டை கட்டிகிட்டே இருக்கிறாங்க. பாட்டி, நீ இந்த மாதிரி போய் சேர்ந்துக்கோ, நான் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னேன். பெரிய பணம் வந்துட்டேன்.
அவங்களோட போய் இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா?
ஆசை இல்லைன்னு அவங்களே வேண்டாமன்னு நாம் போய் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது? அங்கேயும் ஒரே அம்பளம் பொம்பளம் இருக்கிறாங்க, இங்கேயும் ஒரே அம்பளம் பொம்பளம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய வீடுகிட்ட இந்த மகளுக்கு 2 வீடு இருக்குது, சின்ன மகளுக்கு, பெரிய மகளுக்கு 5 வீடு இருக்குது. அத்தனையும் இருக்குது, சொத்து தொகும் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது சொத்து. நான் தான் சோறு இல்லாமல் இப்போ இங்கே உட்காந்துருக்குறேன். நமக்கு தான் சாப்பாடு இல்லையே, இங்கே வந்து உட்காந்துருக்குறேன்.
வந்து கூப்பிட்டா போவீங்களா?
கூப்பிட மாட்டாங்க. இப்போ சாப்பாடு செய்யறதுக்கு ஆள் போட்டு செய்கிறாங்க. சாப்பாடு செய்யறதுக்கு ஒரு ஆள், மேல் வேலைக்கு ஒரு ஆள், 2 ஆள் மாதம் 5000 கொடுக்குறாங்க. நம்மளை வேண்டாமனு தான் நீங்கள் ஒன்று விட்டாங்க.
இன்றைய நிலையில் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில்தான் முதியோர் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது. அதாவது மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் 10% பேர் முதியவர்கள். அடுத்த 25 ஆண்டுகளில் இது 20% அதிகரிக்கும். அதாவது 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் முதியவர்களாக இருப்பார்கள். முதியோர் எண்ணிக்கை இந்த அளவுக்கு அதிகரிக்கும்பொழுது அந்த முதியவர்கள் யாரையும் சாராமல் சுயமாக வாழ என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதே சரியான அணுகுமுறையாக இருக்கும் என்கிறார் பொருளாதார வல்லுநரான சீனிவாசன்.
முதியவர்கள் தங்களை தாங்களே பார்த்துக் கொள்வதும் அல்லது முதியோர் இல்லங்கள் துவங்குவதும் அல்லது இதற்கான தனி சிறப்பு மையங்களை உருவாக்குவதும் இவையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அவசியமாகி போன விஷயங்களாக தான் எனக்கு படுகிறது. இன்னும் வருகின்ற காலகட்டங்களில் இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார துறையாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது தெரிகிறது. ஏனென்றால் மிக பணம் படைத்தவர்களிடையே அவர்களும் கூட தங்களுடைய குடும்பத்தில் உள்ள மற்ற மகன்கள் மகள்கள் தங்களை பார்த்து கொள்ள மாட்டார்கள், அதற்கான வாய்ப்புகளும் கம்மி என்று பார்க்கும் பொழுது பல நிறுவனங்கள் இப்பொழுது மிக விலை உயர்ந்த முதியோர் இல்லங்களையும் தனி சிறப்பு மையங்களையும் துவங்கிவிட்டன. இவையெல்லாம் பெரிய பெரிய நகரங்கள், அதை சுற்றியுள்ள மருத்துவமனைகள், அதை மையமாக கொண்டு எழுகின்ற முதியோர் இல்லங்களாக இருக்கின்றன. ஆகவே இது மீண்டும் ஒரு பொருளாதார வாய்ப்பை உருவாக்குகிறது. வியாபார நோக்கில் இவையெல்லாம் செயல்படுகின்றன. இதுவும் ஒரு வியாபாரமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த வியாபாரம் போக போக பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தான் நான் பார்க்கிறேன். ஆனால் குறிப்பாக ஏழைகள் அல்லது நடுத்தர மக்களுக்கு இது எந்த அளவுக்கு போய் சேரும் என்றால் மிக குறைவாக தான் போய் சேர முடியும். என்றால் அவர்களுடைய பொருளாதார நிலை அவ்வாறு. இதில் தான் அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அரசாங்கம் அதிக அளவில் தன்னார்வ நிறுவனங்கள் அரசு சாராத நிறுவனங்களையும் கொண்டு முதியோர் இல்லங்களையும் சிறப்பு செயல்பாடுகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும். அப்பொழுதுதான் முதியோர்களினுடைய வாழ்நாள் இனிமையாக கழியும்.
மேற்குலக நாடுகள் தொழில்மயமான போது அங்கும் சமூகத்தில் இதே போல முதியோர் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்தது. அப்போது அந்த மேற்குலக நாடுகளின் அரசுகளே முன்வந்து முதியோர் பராமரிப்புக்கு தேவையான கட்டமைப்புகள், நிதி ஆதாரங்களை உருவாக்குவதில் நேரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்தன. அந்த மாதிரியான நடவடிக்கைகளை இந்தியாவில் முன்னெடுப்பதில் இருக்கும் சிக்கல்களை விளக்குகிறார் ஸ்ரீனிவாசன்.
இந்தியாவில் இருக்கிற மொத்த தொழிலாளர்களில் 7% தான் ஆர்கனைஸ் செக்டர்லேயே இருக்கிறாங்க, அரசு தனியார் துறை எல்லாற்றும். மீதமுள்ள 93% தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழில்களில் தான் இருக்கிறார். அமைப்பு சாரா தொழிலில் இருக்கின்ற வரை உங்களுக்கு ஓய்வூதியத்திற்கான எந்த விதமான நிறுவன அமைப்புகளும் இருக்காது. ஆகவே ஓய்வூதியத்திற்கான திட்டமிடுதலை நீங்களே தான் செய்ய வேண்டும். இதுவே நீங்கள் அமைப்பு சார்ந்த ஒரு தொழில் இருக்கும்போது அந்த அமைப்பே உங்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை உருவாக்கி கொடுக்கும். அதற்கான காசையும் நீங்கள் தான் கொடுக்க போகிறீர்கள். ஆனால் அதற்கென்ற ஒரு அமைப்பு அங்கே இருக்கும், இங்கே அந்த அமைப்பே இல்லை.
தமிழ்நாட்டில் நிலவும் மோசமான முதியோர் பராமரிப்பு என்பது ஒரு பக்கம் சமூக பொருளாதார சிக்கலாக இருந்தாலும் அடிப்படையில் அது ஒரு தனி மனித சிக்கலும் தான் என்பதை உசிலம்பட்டி முத்துப்பிள்ளையின் இந்த கேள்வி உணர்த்தியது.
நீங்க எங்களை பத்தி நீங்க கேக்குறீங்க, எங்களை மட்டும் கேள்வி கேக்குறீங்களா? நீங்க உங்க மாமியா பாக்குறீங்களா, உங்க அம்மா பாக்குறீங்களா, இந்த மாதிரி நடக்குன்னு சொல்றீங்களா? நீங்க பாக்குறீங்களா உங்க அம்மா அப்பாவை? அதே இப்ப கேள்வி எனக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பாக்கே சொல்லுங்க, உங்க ஒய்ஃப் எப்படி பாக்குறாங்க உங்க அம்மாவை? அது எந்த மாதிரி சூழ்நிலை உங்க வீட்டுல இருக்கு அதை சொல்லுங்க எங்களுக்கு.
இந்த கேள்வி எனக்கானது மட்டுமல்ல, நம் அனைவருக்குமானது. அதற்கான பதிலை தேடும் முயற்சியாக தொடங்கப்பட்ட இந்த தொடர் இன்றோடு முடிகிறது. ஆனால் இதில் தொக்கி நிற்கும் கேள்வி இன்னமும் தொடர்கிறது.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு பற்றிய பெட்டகத் தொடரின் 10வது பகுதி. தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன்.
நேயர்களே, இந்த சிறப்பு தொடர் இன்றோடு நிறைவடைகிறது. இந்த தொடரின் 10 பகுதிகளின் ஒலி வடிவமும் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். தொடரை கேளுங்கள், அது குறித்து உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசை கேளுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
கிழக்கு உக்ரைனின் பிரச்சினைக்கு ராஜதந்திர முறையில் தீர்வு காணும் முயற்சியாக யுக்ரைன், ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் வரும் புதன்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பில் மேற்குலக சக்திகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதை தான் ஆணித்தரமாக வரவேற்பதாக அந்த நாட்டு அதிஉயர் தலைவர் கூறியுள்ளார். ஜப்பானிய நிழல்பட கலைஞர் ஒருவர் சிரியாவிற்கு செல்வதை தடுப்பதற்காக ஜப்பானின் வெளியுறவு அமைச்சு அவரது கடவுச்சீட்டை பறிமுதல் செய்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் நீங்கள் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.